ஒரு கற்பை அழிப்பதை போல அந்த பெண்ணிடத்திலே வார்த்தை ஆடுவதை பார்த்து, அட படுபாவி சண்டாளா, என்னை வந்து இப்பேற்பட்ட தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கின்றாயே, ஆனால் உன்னுடைய என்னுடைய உடம்பின் மீது ஆசைப்பட்டு இந்த வார்த்தையெல்லாம் தெரிவிக்கின்றாய் அல்லவா,
அல்லவா
உனக்கோ குண்மவியாதி வர கிடவுது பிடி சாபத்து என்று. இந்த பெண் தானே கொடுத்தா சாபம், அவ சாபம் தான் இப்ப நம்ம வந்து பிடித்துக் கொண்டது.
அதே நம்ம உல்டாவை மாத்தி பேசுறோம்.
ஆமா,
ஒன்னாலோ வந்தது.
ஆகையினால் இன்னமும் அவளை பரிசோதிக்க வேண்டும். அப்படி என்ற எண்ணத்தோடு என்ன சொல்லுதா,
என்ன
எப்படி என்றால், அடி உந்தனையே தொட்ட பின்பு,
அடி உந்தனையே தொட்ட பின்பு,
உந்தனையே தொட்ட பின்பு,
உந்தனையே தொட்ட பின்பு,
அடி வந்தது அடி பெண்ணே இந்த கதி,
அடி வந்தது அடி பெண்ணே இந்த கதி,
அடி வந்தது அடி பெண்ணே அடி சிந்தை நொந்து வாடலானே,
சிந்தை நொந்து வாடலானே,
சிந்தை நொந்து வாடலானே,
சிந்தை நொந்து வாடலானே,
செயிழையே பெண்ணே மாதரசே,
அடி செயிழையே பெண்ணே மாதரசே.
பெண்ணே உன்னை கல்யாணம் பண்ண பிற்பாடு தான் இந்த வியாதி வந்துச்சு எனக்கு.
ஆமா,
அப்படி என்று சொல்லுகின்ற போது அம்மா என்ன சொல்றா, ஐயையோ என்ன செய்வேன்
தார, நான் என்ன செய்வேன்
ஓ தெய்வமே,
ஐயையோ என்ன செய்வேன் என் தெய்வமே.
கணவர் தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை பார்த்தியா, என்னால் தான் அவருக்கு இந்த வியாதி வந்தது என்று தெரிவிக்கின்றாரே. சரி, அப்படி வந்ததாக கூட தான் இருக்கட்டும்,
இருக்கட்டுமே.
ஐயையோ பிராணநாதா, ஐயையோ பிராணநாதா, இந்த அவதிகள் நேர்ந்ததென்று,
ஐயையோ பிராணநாதா, அவதிகள் நேர்ந்ததென்று, தாரரி
நான் செய்யாத குற்றம் தன்னை, செய்யாத குற்றம் தன்னை சொல்கிறீர் இந்த வார்த்தை, மெய்யாக உன்னை தூக்கி இந்த மேலான ஸ்தலங்கள் எல்லாம்,
மெய்யாக உன்னை தூக்கி இந்த மேலான ஸ்தலங்கள் எல்லாம்,
ராணவதி அந்த ஐயனை கண்டு நீதான், அந்த ஐயனை கண்டு யானும் அடைகிறேன் உன் சுயரூபத்தை,
சுயரூபத்தை
ஆனால் கேளு சுவாமி, என்னாலதான் இந்த வியாதி வந்ததுன்னு சொன்னீங்க.
ஆமா பெண்ணே.
ஆனா நான் பத்தினியாக இருப்பது உண்மையாக இருந்தால்,
உண்மையாக இருந்தால்
உலகத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் சென்று,
ஆமா
புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் சென்று அந்த சிவபெருமானை கண்டு உன்னுடைய ரூபத்தை நான்
பெற்றுவேன்.
வாங்கவில்லை என்றால் என் பெயரோ நலாயினி இல்லை.
ஆமா
அப்படி என்று மன்னவர் இடத்திலே வாக்கை கொடுத்து விட்டு,
ஆமா
என்ன செய்யற அம்மா, என் மன்னவானே குடையிலே மங்கையாலும் இப்போ நான் எடுத்தேன்.
மன்னவானே நானே இப்போ மங்கையாலும் தான் எடுத்தேன்.
மன்னவானே குடைதனில் மங்கையாலும் இப்போ நான் எடுத்தேன்.
மன்னவானே குடையில் மங்கையாலும்
பாதக்கானே அறுவையாலும் இப்போ தான் எடுத்தேன்.
ஐயனிட பாதக்கானே அறுவையாலும் இப்போ நான் எடுத்தேன்.
ஐயனிட பாதம் காணே அறுவையாலும் இப்போ நான் எடுத்தேன். அப்படியாகத்தானே மகாமுனிவரை கூடையிலே அமர்த்தி அம்மன் தூக்கி கொண்டு,
ஆமா
ஒவ்வொரு ஸ்தலமாக,
ஆமா அதாவது கங்கா யமுனா கோதாவரி என்று சொல்லக்கூடிய,
ஆமா
பதிய பல புண்ணிய
புண்ணிய நதிகள் எல்லாம் கூடையிலே தூக்கி கொண்டு போவதற்காக,
ஆமா
அம்மன் போறாங்க கொஞ்ச தூரம்.
ஆமா
போன உடனே, பெண்ணு நலாயினி பசி தாங்க முடியலடி.
ஆமா எவ்வளவு தூரம் நடந்து போவாங்க?
பசி தாங்க முடியலையே, எப்படி நான் பசி தாங்குவேன்? அடிப்படுபாவி சண்டாளி,
ஐயோ
உன்னால எனக்கு இந்த கதி வந்துச்சே, நான் என்ன செய்ய வேண்டி? நலாயினி பசிக்குதுடி, பசிக்குது, சாப்பாடு வேணுமே.
ஆமா
அப்படின்னு சொன்னா அம்மா எங்க போய் வாங்கும்?
எங்க போவாங்க,
என்ன செய்வது? அப்படி
என்று
ஒவ்வொரு வீடாக சென்று, அம்மா ஒரு சாதம் வேணும்.
ஆமா
நீங்க இட்ட வேலையை நான் செய்வேனே.
ஆமா
அம்மா ஒரு சாதம் வேணும் அப்படி சொன்னா அங்க இருக்கிறவங்களும் இந்த அம்மாவனுடைய கொடுமை. அவங்க என்ன செய்யறாங்க? பெண்ணே உன்னை பார்த்தால்
பார்த்தால்
ராஜ வச்சிக்கிறமா இருக்கிற, நீ வந்து சாதம் வேணும் கேக்குறிய, சும்மா போட மாட்ட சாதம், என்ன செய்யணும்?
எப்படி
அடி நீ கூத்து நெல்லி குத்த வேண்டும், கொதையாரே இப்படி செய்ய வேண்டும்.
கூத்து நெல்லி குத்த வேண்டும், கொதையாரே செய்ய வேண்டும்.
கூத்து நெல்லி குத்த வேண்டும், கொதையாரே பணிவிட நீ செய்ய. அப்படி வேலை செஞ்சு சாப்பிடுண்டி. என்ன உடம்புக்கு என்ன? நல்லா தானே இருக்கிற, நீ ஏன் பிச்சை எடுக்கிற?
ஆமா
அப்படின்னு சொன்ன உடனே அம்மன் ஆகப்பட்டது நியாயம் தானே? நம்முடைய கணவனுக்கு நம்ம வச்சு தானே போடணும், அதான நியாயம். அப்படி என்று அம்ம குத்து நெல்லி தானும் குத்தி கொதையாரும் பணிவீடை செய்து வாரால்.
குத்து நெல்லி தானும் குத்தி கொதையாலும் பணிவிட வேலை செய்து வாரால்.
குத்து நெல்லி தானும் குத்தி கொத்தவனி
நானும்.
அப்படியாகத்தானே செய்து வருகின்ற போது வேலையை செஞ்சு சாப்பாட்டை வாங்கிக்கிட்டு வந்து, சுவாமி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா போதும், அப்படி கையில அள்ளி வச்சா தவறி கீழே போட்டுருது.
கூடையில
துக்கின்னு போற நேரத்துல சாப்பாடு போட்டு நல்லா அவரை கவனிச்சு எடுத்துன்னு போறாங்க. போகும்போது அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரு தாசி,
ஆமா
அவரஞ்சி தாசி, அழகிலே சொல்ல முடியாத அழகு, அப்பேற்பட்ட அழகான தாசி.
ஆமா
அந்த வழியா போற பெண்ணே நலாயினி நில்லு. அடா என்ன ஆச்சரியம்!
ஆமா
அது ஒரு பொண்ணு போறா பாத்தியா, பாப்பா பாப்பா சொல்லவே முடியாது.
ஆமா
நீ அவகிட்ட ஒண்ணு பண்ண முடியாது, அப்பேற்பட்ட அழகு, அவளிடத்துல நான் சேர்ந்தேதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படின்னா இவருக்கு இருப்பதோ குண்ண வியாதி? அவ அழகான பெண்ணு,
ஆமா,
அவளுக்கு இவளுக்கு பொருத்த வருமா?
ஒத்துக்கோளா?
ஒத்துக்கோளா?
ஆமா.
அப்படி என்று பிராணபதி, நீங்க ஆசைப்பட்டத நான் செஞ்சு முடிக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லி, அம்மா என்ன செய்யறது? நல்ல ஒரு நாளைக்கு இரவுல நான்கு நாழிகை,
நான்கு ஜாமம்,
நான்கு ஜாமம், மூன்றா ஜாமத்துல போறது இந்த புருஷனை, அந்த பெண்ணை சேர்ந்த பிறகு இந்த ஊரை விட்டு போகலாம்.
ஆமா.
அப்படி என்று ஒரு இடத்திலே அமர்த்தி விட்டு நாலாம் ஜாமத்துல போய் சாணம் எடுத்து போய் அந்த தாசி வீட்டை சாணம் தெளிச்சு, எப்படி
எப்படி
சாணமாது தான் தெளித்து தையலாலும் இப்போ செய்து வாராலும் சாணமாது தான் தெளித்து தையலாலும் இப்போ செய்து வாராலும் நானுமிட்டு கொத்தவர்க்கு பணிவிடை செய்து வாரல் அப்படி நாலாம் ஜாமம் பிறந்த உடனே அந்த தாசி வீட்டை நல்லா சாணம் போட வேண்டியது, பெருக்க வேண்டியது, நல்லா கோலம் அழகா போட்டு
அலங்காரம் செய்ய வேண்டியது,
அலங்காரம் செஞ்சுட்டு வந்து பழையபடியே படுத்துக்க வேண்டியது. அப்போ பொழுது வெடிஞ்சு தாசி வெளியே வந்து பார்த்தா லட்சணமா இருக்கும். இதை பார்த்த உடனே இது யாராக இருக்கும், நாம செய்யற வேலை யாரோ வேற யாரோ வந்து ஆள் செஞ்சுட்டு போறாங்களே என்னவா இருக்கும் என்று அந்த தாசி ஒரு நாள் பரிசோதிக்கணும் அப்படின்னு இரவு முழுவதும் முடிச்சிருக்கிறான். அப்படி முடித்து கொண்டிருக்கும் போது அந்த நலாயணி அம்மனாக விட்டது சாணம் தெளிச்சத பார்த்துட்டான்.
ஆமா.
போய் கைய பிடிச்சா, அம்மா நீ எந்த ஊரு எந்த தேசம்? அம்மணியே அம்மா அம்மணியே,
நீ எந்த ஊரு எந்த தேசம்? அம்மணியே அம்மா அம்மணியே,
எந்த ஊரு எந்த தேசம்? அம்மணியே அம்மா அம்மணியே,
எந்த ஊரு எந்த தேசம்? அம்மணியே அம்மா அம்மணியே,
இங்கு வந்து வேலை செய்தாய் அம்மா, ராஜ வடிவம் போல இருக்கிறியா அம்மா?
ஆமா.
ஏமா, நான் தாசிமா, காசுக்காக அடுத்தவர்கிட்ட இருக்கக்கூடியவம்மா நான்.
ஆமா.
என் வீட்டுல பார்த்தா உன்னை பார்த்தா மகா
லட்சுமி
கடாட்சமா தெரியுதம்மா. என் வீட்டுக்கு பணிவிட வேலை செய்யறியம்மா. ஏமா, என்ன நியாயம்?
ஆமா.
அப்படி என்று கேட்கின்ற போது,
ஆமா
அம்மா, ஒரு சமாச்சாரம் ஆச்சு.
எப்படி?
என்னுடைய புருஷனும் உண்மை வியாதி பிடிச்சவரம்மா.
ஆமா.
சரி, அதுக்கு என்ன? அவரோ தெரிவீதியிலே நீ வரும்போது
உன்னை
பார்த்துட்டாராம், உன்னிடம் ஒரு நாளைக்காவது சுகபோகத்தை அனுபவிக்கணும்.
ஆமா.
அதுக்காக என்னிடம் சொன்னார், என்னுடைய கணவனுடைய சந்தோஷத்தை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு அல்லவா?
ஆமா.
என்னுடைய கடமை அல்லவா? அதற்காகத்தாமா உன்னுடன் பணிவிட வேலை செய்யறேன். இன்னும் எவ்வளவு காலம் செய்ய சொன்னாலும் சொல்றேன். என் புருஷனுக்கு ஒரு நாள் தங்கி இருந்தா போதம்மா.
போறோம்
அப்படின்னு அழுது கேக்குறா அம்மா. ராசி சொல்றான், கடாடா என்ன தலைவிதி அம்மா, உன்னை பார்த்தால் மூவர்களுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி லட்சுமி இருக்காங்களே,
ஆமா,
அதை போல அழகுபடுத்த புண்ணியவதி, கற்பிலே தவறாத மங்கை, ஒரு குண்மவியாதி பிடித்தவருக்கு மனைவியாக இருக்கிறேன் என்று தெரிவிக்கின்றாயே அம்மா, நீ இருக்கும் போது ஏன் நான் இருக்க கூடாதா? அதுல என்ன தப்பு? தாராளமாக உன்னுடைய ஆசையை, உன்னுடைய புருஷனுடைய ஆசையை நிவர்த்தி செய்கிறம்மா, எந்த சந்தேகமும் கிடையாது, தாராளமா கொண்டு வந்து விடு அப்படி என்று தாசி சொல்றா. வார்த்தை கேட்டு நலாயினி அம்மக்கு மிக்க சந்தோஷம். அடா, மண்ணுடைய சந்தோஷத்தை தீர்த்துடணும்.
ஆமா.
அப்படி என்று கூடையிலே தூக்கி வந்து
வந்து
தாசியின் விட்டு அருகாமல் விட்டு, சுவாமி நான் வெளியே நிக்கிறேன், உள்ள போய் வந்துருங்க.
உள்ள
போனீங்களா உங்களுக்கு எந்த விதமான மறுப்பும் கிடைக்காது.
கிடைக்காது.
அப்படி என்று ராசி விட்டு அருகாமல கொண்டு விட்டுட்டு வாயற்படியில
உட்காந்துருக்கான்.
அப்படி உட்கார்ந்திருக்கும் போது கதவை திறந்து தாழ்பாலை இட்டு உள்ள போனார்.
ஆமா,
யாரு?
மங்கள ரிஷி.
அப்போ தாசி சொல்றா, வா சுவாமி வா,
வாங்க
என் பக்கத்துல வந்து படுத்துக்குங்க, வாங்க அப்படி என்று தெரிவித்த போது மங்கள ரிஷி சொல்லுகின்றார்,
ஆமா
பெண்ணே, நான் யார்? வெளியே உட்கார்ந்து கொண்டிருப்பவள் யார் என்று தெரியாமல் பேசாதே. நான் உன் மீது ஆசைப்படவும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னுடைய மனைவியை பரிசோதிப்பதற்காகவே உன்னிடத்திலே கொண்டு வந்து விட சொல்லியிருக்கின்றேன். ஆனால் உன்னிடத்திலே என்னை விட்டுவிட்டு வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாளே தர்மபத்தினி, அவளுக்கு நான் துரோகம் செய்தால் இந்த பூவுலகத்தில் எனக்கு எப்பேற்பட்ட நிலை வந்து சேரும். நீ யோசித்துப்பார். அப்படி
என்று
தாசியின் இடத்திலே சொன்னவுடனே தாசிக்கு மிகவும் சந்தோஷமாக ஆகிவிட்டது.
ஆமா,
அதற்கு பிறகு
ஆமா,
சும்மா ஒரு அரை நாள் அங்கு இருப்பது போல இருந்து சுகபோகத்தை அனுபவித்ததை போல பாவனை காட்டி வெளியே வந்தார். சுவாமி சந்தோஷமா?
சந்தோஷம்தான்.
ஆனா இந்த வியாதி வராது இருந்துச்சுன்னு வச்சுக்க, இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பேன். இந்த வியாதி உன்னால தாண்டி வந்துச்சு. அப்போ ஒரு போடு அம்மாவை பார்த்து, இந்த வியாதி உன்னாலதான் வந்துச்சு. அப்படி என்று பேசிய உடனே, சரி யார் மீது வந்ததோ வா, உன்னுடைய வியாதியை குணப்படுத்துவதுதான் என்னுடைய கடமை, வா சுவாமி. அப்படி என்று விஷய தூக்கி திருப்பி கோடியில வைத்து, அம்மா எங்க போறாங்க?
எங்க?
அங்க காசி நகரை தேடி. உலகத்திலே இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களை எல்லாம் சுத்தி வந்துட்டேன். கடைசி இருப்பது காசி விஸ்வநாதர் ஒன்றிதான்.
ஆமா,
அவரை பார்த்துட்டா கண்டிப்பா வினத்தீந்துடும். ஏன்னா நம்மளுக்கு என்றைக்கும் தெய்வம் துணை இருக்கும்.
ஆமா,
அதனால வேண்டி காசி விஸ்வநாதர் கோயில் அருகாமல் வந்துட்டோம், போகலாமா? அப்படி என்று கூடைய தலைமையில தூக்கிக்கணும். அம்மன் போகும்போது கோவிலுக்கு போக கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய மண்டபம்.
ஆமா,
அந்த மண்டபத்தில ஒரு மரம். அந்த மரத்து கலையில ஆணி மாண்ட மகாமுனிவர் மாண்டவ ரிஷி. அவர் பேரோ
மாண்டவ ரிஷி.
மாண்டவ ரிஷி.
ஆமா,
அந்த மாண்டவ ரிஷி ஆகப்பட்டவர்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? தும்பி இருக்குது பாரு, தும்பிய பிடிக்க வேண்டியது. அந்த வாழை பிச்சு போட்டு ஒரு தொடப்பு குச்சி எடுத்து அதுல சொருவி விட்டுக்கினு வேடிக்கை பாக்குறது.
ஆமா,
அதை போல பார்க்கும் போது ஒரு முனிவராகப்பட்டவர் தும்பியாக அவதாரம் எடுத்து வரும்போது அவரை பிடிச்சு தொடப்பு குச்சி நொந்தி விட்டார்.
ஆமா,
அதை பார்த்த உடனே முனிவர் சுயவரவு எடுத்து, ஏய் மாண்டவரிஷியே, எவ்வளவு கர்வம் இருந்தா, வாயில்லாத ஜீவன், இதை நீ இதை போல வேலை செஞ்ச இல்லையா? ஆகையினால் வவ்வால் பட்சியாக தலைக்கீழாக தொங்க கிடவுது பிடி சாபத்தை. அப்படி
என்று
அந்த முனிவர் கொடுத்து விட்டார்,
சாபம் கொடுத்தார்.
அந்த சாபத்தின் காரணமாக வந்து ஒரு ஆணி அடிச்சு அது மேல தொங்கி இருந்தால் ஆணி மாண்டவர் அப்படி என்று பெயரோடு தலைக்கீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்.
ஆமா,
அம்மா நடுநிசி நேரம் அந்த வழியா தூக்கும் போறாங்க, கூட
அவர்
தலைமீது இடித்து விட்டது.
அப்படி சும்மா லேசா உறைஞ்சிச்சு,
லேசா அடி படுபாவி சண்டாளி, நான் ஒரு முனிவர், தலைக்கீழாக நான் செய்த பாவத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்திலே என் மீது வந்து இடிக்கின்றாயே. ஆனால் கதிரோனாய சூரியமூர்த்தி கீழ்திசையில் உதிக்கும் போது உதித்து விட்டால் உன் தாலி அறுந்துவிடும், உன் மாங்கல்யம் பறிபோய்விடும்.
ஆமா,
இது என்னுடைய சாபம். அப்படி என்று ஆணிமாண்டவ முனிவர் சாபம் கொடுத்து விட்டார். அந்த சாபத்தை கேட்டவுடனே, ஐயையோ தெய்வமே, இரவு நேரத்திலே என் கணவனை தூக்கி போகும் போது இந்த முனிவர் தலை மீது என்னுடைய கூடை பட்டு விட்டதும் இந்த சாபம் கொடுத்து விட்டானே பாவி. ஆனால் நான் கற்பு நிலை தவறாமல் இருப்பது உண்மையானால்
இருந்தால்
கதிரோனாய சூரியமூர்த்தி உதிக்கவே கொடுக்க கூடாது. இது என்னுடைய சாபம்.
ஆமா,
அப்படி என்று நலாயணி அம்மன் சாபம் கொடுத்து விட்டார்.
ஆமா,
சூரியன் வளையல, இருளு இருள்மயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது.
சரிதான்,
அந்த நேரத்தில் தேவர்கள் சும்மா இருப்பாங்களா? என்ன ஆச்சரியம், இருளாகவே இருக்கின்றதே, பொழுது விடியவில்லையே. அப்படி என்று தேவர்கள் எல்லாம் கூடிக்கொண்டு பிரம்மதேவனை நோக்கி செல்கின்றார்கள்.
ஆமா,
பிரம்மதேவன்
தேவ இந்திரனை நோக்கி செல்கின்றார்கள்.
தேவர் எல்லாம் கூடிக்கொண்டு பிரம்மனை தேடுகின்றார்கள். பிரம்மனோ பகவானை தேடுகின்றார். பகவானோ கைலங்கிரி வாசனை தேடுகின்றார். அத்தனை பேரும் காரில் இருட்டிலே காசிமா நகரத்திலே வந்து விட்டார்கள்.
ஆமா,
வந்து பார்த்தா அம்மா கூடையோட நிக்கிறார்.
ஆமா,
புருஷனை வச்சுக்கினு ஆணிமாண்டவர் தலைக்கீழாக இருக்கின்றார். பார்த்தா என்ன கதி என்று கேட்கின்ற போது ஆணிமாண்டவர் சொல்லுகின்றார், நான் செய்த பாவத்தை தீர்ப்பதற்காக தலைக்கீழாக இருக்கிறேனே, என் மீது கூட இடிக்கலாமா? அப்படி என்று சொன்ன உடனே நலாயினி, கதிரவன் உதித்தால் தாலி அறுந்துவிடும் என்று சாபம் கொடுத்தானே, இது நியாயமா? கதிரவன் உதிக்கவில்லை. அப்படி என்று ஒருவருக்கொரு பேசிக்கொண்ட பிறகு அந்த நேரத்திலே மும்மூர்த்தி தேவர்களும் ஒன்றாக கூடி,
ஆமா,
அடே மாண்டவ ரிஷி, எப்படி என்றால் உன்னுடைய சாபம் இன்றுதான் நிவர்த்தியாகும்.
ஆமா,
அம்மனுடைய கூட உன் மீது பட்ட காரணத்தினால் இன்று முதல் கொண்டு உன்னுடைய சாபம் நிவர்த்தி, அதனால் தாலி அறுக்க வேண்டாம் என்று சாபத்தை மறுசாபம் கொடு
கொடு.
அப்படி என்று சொன்ன
உடனே
ஆணி மாண்டவர் தாலி அறுக்காமல் இருக்க கடவுள் என்று சாபத்தை கொடுத்தார்.
கொடுத்தார்
அம்மன் கதிரோனாகி சூரியமூர்த்தி கீழ் திசையிலே உதயம் ஆகட்டும், அப்படி என்று சாபத்தை கொடுத்தார்கள், வரத்தை கொடுத்தார்கள். கதிரவனும் உழைத்தது. மும்மூர்த்தி தேவர்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து
பார்த்து
கைகூப்பி வணங்கிவிட்டு, இந்த மௌகல்ய ரிஷிக்கு வந்த குணவியாதி தீர்ந்து விட்டது, இதை பார்த்து மிக்க சந்தோஷமான உடனே தேவர்களுடைய சாபம் நீங்கிவிட்ட காரணத்தினால், பெண்ணே வா, நம்முடைய சாபம் நீங்கிவிட்டது, கையிலை மலைக்கு நாம் செல்லலாம். அப்படி என்று மௌகல்ய ரிஷியும் நலாயினி அம்மனும் ஒருவர் பின்பு ஒருவராக செல்லுகின்றார்கள். அப்படி செல்லுகின்ற போது கொஞ்ச தூரம் போன உடனே அம்ம சிவா 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 சிவாவென்று ஐந்து தடவை கூப்பிட்டார்.
ஐந்து முறையாக
பகவானுக்கு கோபம் உண்டாகிவிட்டது. என்ன கர்வம் இருந்தால் இவ்வளவு துன்பத்தை கொடுத்துறாமா?
கொடுத்தோம்,
கூட்டிக் கொண்டு போகும்போது இந்த வார்த்தை சொல்லுகிறாங்க இல்லையா? அப்படி என்று பெண்ணே, இந்த சாபம் இதோடு முடியவில்லை,
இல்லை
மறுபிறவி.
ஆமா,
மறுபிறவி பாஞ்சால நாட்டிலே பாஞ்சாலியாக போய் நீ பிறக்க வேண்டும். நானும் என்னுடைய ஐந்து பஞ்சபூதமும் ஐவர் ராஜாக்களாக வந்து உன்னை திருமணம் செய்து மறுபடி உனக்கு இம்சையை கொடுத்துதான் மறுபடி தான் உன்னை கைலங்கி கொண்டு போவேன். அப்படி என்று பகவான் வரத்தை கொடுத்தார்.
ஆமா,
ஆகையினால் இதுக்குதான் சொல்லுவாங்க, ஒக்குமதி குளிர வைத்தால் உறுத்தி
ஒருத்தி,
பக்கமுளை அமுதளித்தால் உறுத்தி
ஒருத்தி,
வில்வேடனை எரித்தால் உறுத்தி, கொக்கன்று நித்தனையா கூறினாலே
கொங்கனவா
என்று ஒருத்தி கூறினாலே.
ஆமா,
அப்படி உலகத்திலே தர்மபத்தினிகா எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க.
ஆமா,
அதிலே இந்த நலாயடி சரித்திரமும் ஒன்று.
ஆமா,
இந்த கதையை கேட்பவர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? அன்னையவள் வயிற்றினிலே ஐயி ரெண்டு திங்களாக,
அன்னையவள் வயிற்றினிலே ஐயி ரெண்டு திங்களாக,
அன்னையவள் வயிற்றினிலே ஐயி ரெண்டு திங்களாக,
ஐயி ரெண்டு வயிற்றினிலே ஐயி ரெண்டு திங்களாக.
நான் சின்ன ஊரு நான் எடுத்த நேரம் அன்னை சுமந்திருந்தால் பத்து மாத பாரம்,
சின்ன ஊரு நான் எடுத்த நேரம் அன்னையா சுமந்து வந்தால் பத்து மாத பாரம்,
சின்ன பிள்ளை உருவெடுத்து அன்னை முளைப்பால் மறந்து,
சின்ன பிள்ளை உருவெடுத்து அன்னை தினப்பால் மறந்து,
சின்ன பிள்ளை உருவெடுத்து அன்னை முளைப்பால் மறந்து,
சின்ன பிள்ளை
ஆசிரியர் சொல்லி தந்தார் எனக்கு ஒரு பாடம்,
சின்ன பிள்ளை நான் எடுத்த நேரம் ஆசிரியர் சொல்லி தந்தார் எனக்கு ஒரு பாடம்,
வண்ண வயதானவுடன் வாலிபத்தை நான் அடைந்தேன்,
வண்ண வயதானவுடன் வாலிபத்தை நான் அடைந்தேன்,
வண்ண வயதானவுடன் வாலிபத்தை நான் அடைந்தேன்,
வண்ண வயதான
முடியும் போது இதை போல ஒரு புண்ணிய கதைகளை காதார கேட்டு வாயார வாத்தி,
இந்த காதினால் கேட்டு வாயார வாத்த வேண்டும்
என்று உங்கள் அனைவரையும் கேட்டு இந்த நலாயடி சரித்திரம் இத்துடன்
முடிவற்றது.
இதை கேட்டவர்களும்
இதை பாடினவர்களும்
ஆமா ஆள்போல்
தழைத்து
அருகு போல் வேறு ஒன்று ஒன்று கோடி ஒன்றட்சமாக வாழ வேண்டும் சுவேஜியம். ஸ்ரீ ராதாரமண கோவிந்தா கோவிந்த கோவிந்த நாம சங்கீத
மங்களம் மங்கள சுப மங்களம், மங்களம் மங்கள சுப மங்களம், அண்ணாமலையாருக்கும் உன்னமலை அம்மனுக்கும் ராதாரமண கோவிந்தா கோ